இயேசு கற்பித்த அனைத்தும் என்கிற நம்முடைய தலைப்பிலே நாம் இன்றைக்கு வேத பாடத்தை தொடரலாம். மத்தேயு 28:20 ஆண்டவர் நமக்கு சொன்ன சகல ஜாதியாரிடக்கும் நாம் சென்று அவர்களை சீஷராக்கி அவர்தாமே கற்பித்த கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்ன வசனத்தை ஆதாரமாக வைத்து பார்க்கிறோம். நாம் வேத வாக்கியங்களை பார்த்துக் கொண்டு வரும்பொழுது மத்தேயிலிருந்து ஆரம்பித்து நாம் பார்க்கிறோம், இயேசு கற்பித்த அநேக காரியங்கள் எவ்வளவு குறைவாக ஜனங்களுக்கு இயேசு ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின கட்டளைகளை எவ்வளவு குறைவாக அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நாம் மத்தேயு 5 பார்த்து வந்தோம், கடந்த பகுதியிலே நாம் அதை முடித்தோம். இப்பொழுது 6 பார்க்கலாம். இயேசு என்ன கட்டளையிட்டார்? பூமியில் இருக்கிறதான ஒவ்வொரு சீஷரும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன கட்டளைகள் இங்கே மத்தேயு 6:18. அதிலே ஒரு தவறான மனப்பான்மை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். கடந்த அதிகாரத்திலே 5:21 48 பல தவறான மனப்பான்மைகளை பார்த்தோம். இப்பொழுது மனுஷரிடத்திலிருந்து கனத்தை தேடுகிற அந்த ஒரு தவறான மனப்பான்மையை நாம் 6:1-18 பார்க்கிறோம். தர்மம் செய்வது, கொடுப்பது அல்லது தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுப்பது, 2 காரியம் ஜபம், 3 காரியம் உபவாசம். இந்த 3 பகுதிகளிலேயும் கொடுத்தல், ஜபித்தல், உபவாசித்தல், இயேசு நாம் மனுஷர் இவைகளை காண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் இவைகளிலே எப்படி தியாகம் செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளக்கூடாது என்பதை அது முக்கியம் என்று சொன்னார். இந்த காரியங்களை நம்மால் முடிந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக இவற்றை ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நீதி பரிசேயர் வேதபாரகர் இவர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டிய இன்னொரு பகுதி இது. மத்தேயு 5:20 நாம் பார்த்தோம். அதுதான் மலைப்பிரசங்கத்தினுடைய கிட்டத்தட்ட பெரும்பாலான பகுதிகளுடைய தலைப்பா இருக்கிறது என்று பார்த்தோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் வேதபாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். அது இந்த பகுதியிலேயும் நாம் கொடுக்கிற விஷயத்திலே நம்முடைய மனப்பான்மை பரிசேயர் அவருடைய நீதி காட்டிலும் அதிகமாக இருக்க வேண்டும். அவர்கள் மாயக்காரராக இருந்து மனுஷர் காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். இந்த கொடுத்தல், ஜபித்தல், உபவாசத்தில் இந்த எல்லா பகுதிகளிலேயும் மனுஷர் உங்களை காண வேண்டும் என்று செய்யாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாம் சில சமயங்களிலே மனுஷர் நம்மை பார்ப்பது அதை தடை செய்ய முடியாது, எதேச்சையாக அப்படி மனுஷர் நாம் நம்மை பார்த்து விடுவார்கள். ஆனால் காரியம் என்னவென்றால் நாம் மனுஷர் காண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அதை செய்யக்கூடாது. இல்லாவிட்டால் பல்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. மனுஷர் காண வேண்டும் என்று கொடுத்து ஜபித்து உபவாசித்த ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து ஒரு பலனையும் பெற மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு கொடுத்தார்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எவ்வளவு ஜபிக்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் எவ்வளவு உபவாசித்தார்கள் என்பதையும் ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே இந்த 3 பகுதிகளையும் பார்க்கலாம். முதலாவது கொடுக்கிற விஷயம், 2 வசனம், ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. எப்பொழுதும் ஒரு காரியத்தை வலியுறுத்தும்படி ஆண்டவர் ஒரு காரியத்தை அதிகமாக சொல்லுவார். கொசுவை வடிகட்டுவது, ஒட்டகத்தை விழுங்குவது, கொசுவை யாரும் வடிகட்டுவதில்லை, ஒட்டகத்தை யாரும் விழுங்குவதில்லை, உடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார் என்று சொன்னார். கண்ணில் உத்தரம் போக முடியாது. அங்கே ஆண்டவர் ஒன்றை வலியுறுத்தும்படி சொல்லுகிறார், உனக்கும்பாக தாரை ஊதுவியாதே. யாருமே தாரை ஊதுவிக்க மாட்டார்கள். அதை அதிகப்படுத்தி சொல்லுகிறார் ஆண்டவர். ஏனென்றால் ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்த விரும்புகிறார், மனுஷனிடத்திலிருந்து புகழப்படுவதற்கு நீ அப்படி செய்யாதே என்று சொல்கிறார். இயேசு சொல்கிறார், நீ அப்படி செய்தால், அப்படி செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஏற்கனவே அவருடைய பலன் கிடைத்துவிட்டது. அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் விரும்பினது மனுஷருடைய கணம். ஆகவே அந்த மனுஷருடைய கணத்தை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். இங்கேயே அவர்களுக்கு அந்த பலன் கிடைத்து விட்டது. அவர் சொல்கிறார், நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை செய்ய அறியாதிருக்க கடவுது. அதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்துனுடைய சரீரத்திலே மற்றொரு அவயவம் நீங்கள் செய்கிறதை அறியாதிருக்க வேண்டும். உங்களுடைய தர்மம் அந்தரங்கமாய் இருக்க வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த கொடுக்கிற விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். பகுதி பழைய உடன்படிக்கையிலே மற்றவர்கள் நம்முடைய கொடுப்பதை பார்க்கக்கூடாது என்று எந்த ஒரு கட்டளையும் இல்லை. எல்லாருமே அறிந்திருந்தார்கள் அவர்கள் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்பதை. அந்த நாட்களிலே தசமபாகம் பணமாக இல்லை. அவர்கள் விவசாயிகளாக இருந்தார்கள். அவர்கள் தானியத்தை கொண்டு வருவார்கள். ஒருத்தலாம், வெந்தயம், சீரகம் இவற்றையெல்லாம் தசமபாகம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் அப்படித்தான் தசமபாகம் கொடுத்தார்கள். ஒரு ஆட்டை கொண்டு வருவார்கள், ஒரு மாட்டை கொண்டு வருவார்கள். ஜனங்கள் அதை பார்த்தார்கள். அதை மறைக்க முடியாது. ஜனங்கள் நீங்கள் கொடுப்பதை காணக்கூடாது என்ற எந்த ஒரு பிரமாணமும் கடந்த பழைய ஏற்பாட்டிலே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும். அது புதிய உடன்படிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 9:7, தேவன் உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் பிரியமாய் இருக்கிறார். கட்டாயமாயோ விசனமாயோ கொடுக்கக்கூடாது. ஆகவே நாம் புதிய உடன்படிக்கையிலே கொடுக்கிறதனுடைய கோட்பாட்டை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கையிலே 10% என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தசமபாகம் கட்டளையிடப்பட்ட கடைசி புத்தகம் பழைய ஏற்பாட்டிலே அது மல்கியா. மல்கியாவிலே இயேசு அதை சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் பழைய உடன்படிக்கையிலே இருந்த ஜனங்களை பார்த்துதான் அந்த மேற்கோள் காட்டினார். ஆனால் புதிய உடன்படிக்கை பெந்தகோஸ்தே நாளிலே உருவானது. அதற்கு பிறகு கிறிஸ்தவர்களுக்கு என்று தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டளையும் கொடுக்கப்படவில்லை. ஒரு ஆபிரஹாமை குறித்ததான, ஒரு தசமபாகம் குறித்ததான காரியம் இருக்கிறது எபிரேயரிலே. ஆனால் அது ஆபிரஹாம் பின்பற்றின ஒரு பிரமாணம் அல்ல. ஆபிரஹாம் 20% கொடுத்திருக்கலாம், அல்லது அது 10% இருந்தது. அவர் என்ன வேணுமானாலும் கொடுத்திருந்திருக்கலாம். அவர் ஒரு பிரமாணத்தை பின்பற்றவில்லை. அவர் செய்யவிட்டாலும் அவர் பாவம் செய்திருந்திருக்க மாட்டார். ஆகவே நாம் கொடுக்கப்படுகிற வலியுறுத்தல் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று இன்று நாட்களிலே வலியுறுத்துகிறார்களே, அது முற்றிலும் பழைய உடன்படிக்கை கொடுத்தது. அதனால்தான் அநேக கிறிஸ்தவர்கள் பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பழைய உடன்படிக்கையிலே பாவம் மன்னிக்க மாத்திரம் பட முடியும். புதிய உடன்படிக்கையிலே ரோமர் 6:14 சொல்கிறது, பாவங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆகவே ஜனங்கள் பாவத்தை மன்னிக்க மாத்திரம் பெற்று பாவத்தில் ஜெயம் பெறாதவர்கள் பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதிய உடன்படிக்கையிலே சரீரமாய் சேர்ந்து சீஷர்கள் இருக்க வேண்டும். அது வலியுறுத்தப்படவில்லை என்றால் அது பழைய உடன்படிக்கை. இப்படி அநேக காரியங்களிலே கிறிஸ்தவர்கள் பழைய உடன்படிக்கையின் கீழாகத்தான் இருக்கிறார்கள். அதை அவர்கள் பெந்தகோஸ்தே நாளிலே புதிய உடன்படிக்கை ஏற்பட்டது என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டது என்பதை அறியாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? 1950 இந்தியா குடியரசு ஆனது என்பதை அறியாதவர்கள் எப்படி இருப்பார்கள்? எவ்வளவு கேலிக்குரியதா இருக்கும். இங்கிலாந்து ராணிதான் நமக்கு தலைவர் என்று நினைத்தவர்கள் எப்படி கேலிக்குரியதா இருக்கும்? அதுபோலதான் புதிய உடன்படிக்கையில் இல்லாதவர்கள் கேலிக்குரியவர்களா இருக்கிறார்கள். கொடுக்கிற விஷயத்திலே 2 கொரிந்தியர் 9:7 உற்சாகமாக கொடுக்கிறவத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இல்லை. உங்கள் வரவுக்கு தக்கதாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு இடத்திலே உங்களிடத்திலே அதிகம் இல்லை என்றால், வரவு இல்லை என்றால் நீங்கள் அதிகம் கொடுக்க தேவையில்லை. தேவன் ஒரு ரட்சாதிபதி, ஒரு கோடீஸ்வரர். தம்முடைய பிள்ளைகள் அவருக்கு கொடுப்பதனாலே வருத்தப்படக்கூடாது. இந்த கட்டளைகளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் அநேக பாஸ்டர்கள் உங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நாம் கொடுக்கும் பொழுது அந்தரங்கமாய் கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுப்பதை அறிய செய்கிற எந்த ஒரு காரியமும் உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதிருக்க செய்கிறார்கள். நம்மால் முடிந்தவரை நம்முடைய கொடுத்தல் எல்லாமே அந்தரங்கமாய் இருக்க வேண்டும், தன்னார்வமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். அதனால்தான் சபையிலே ஜனங்கள் காணிக்க கொடுப்பதென்று ஒரு பையை வைக்கக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். அப்படி செய்தால் அவர்கள் அந்தரங்கமாய் கொடுக்க ஒரு வழி இருக்காதே. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நினைக்கிறேன் என்றால், ஒரு சபையில், சபை கட்டடத்திலே ஏதோ ஒரு இடத்திலே, ஒரு மூலையிலே ஒரு காணிக்கப்பட்டு வைத்து விடலாம். அவர்கள் சந்தோஷமாக தனியாக அவர்கள் கொடுப்பார்கள். அநேகர் இதை பின்பற்றுவதில்லை. ஏனென்றால் அநேக பாஸ்டர்களுக்கு பணாசை இருக்கிறது. அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அது அற்புதமான ஒரு பலனை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இங்கே நமக்கு பலன் இல்லை, ஒரு நாள் கிறிஸ்து வரும்பொழுது நமக்கு பலன் இருக்கிறது. நாம் தியாகமாக கொடுத்தவற்றுக்கு, அந்தரங்கமாக கொடுத்தவற்றிற்கு தேவன் பலன் அளிப்பார். ஜபத்துக்கு எடுத்த பகுதியிலே அதே கோட்பாடுதான். நாம் ஜபிக்கும் பொழுது மயக்காரரை போல இருக்கக்கூடாது. இங்கே ஜபத்தை குறித்து எச்சரிக்கையாக அநேக காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது, அவர்கள் மனுஷர் காணும்படியாக விரும்புகிறார்கள். அவர்கள் ஜபாலங்களிலும் வீதிகளிலும் நின்று மனுஷர் காணும்படி ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது. இங்கு இருக்கிற கொள்கை என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் பொதுவிலே ஜபிக்கிறோமோ, நம்முடைய நோக்கம் நம்முடைய ஜபத்தை மற்றவர்கள் மெச்சிக்கொள்ள வேண்டும் என்கிற சோதனை இருக்கிறது. பொதுவிலே ஜபிக்க ஆரம்பிக்கிற எல்லாருமே அவர்கள் மனுஷருடைய கணத்தை விரும்புக சோதனை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். உங்களே நீங்கள் கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்கள் படுக்கைக்கு அருகிலே முழங்கால் படியிட்டு ஜபிக்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தேவனிடத்திலே? அதைத்தான் நீங்கள் பொதுவில ஜபிக்கும் போது செய்கிறீர்களா? பொதுவில ஜபிக்கும் போது எப்படி ஜபிக்கிறீர்கள்? உங்களுடைய வார்த்தைகள் மிகவும் ஜோடனையாக இருக்க வைக்கிறீர்கள். அநேகர் ஜபிக்கும் பொழுது ஒரு நடிகர்களைப் போல மற்றவர்களை கவர்ச்சிக்கும்படி ஜோடனையான வார்த்தைகளை ஒரு உணர்ச்சி பூர்வமாக பண்ணுகிறார்கள். இது மாய்மாலம். தேவன் அதை வெறுக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு பொது ஜபம் தேவனுக்கு முன்பாக ஒரு அருவறுப்பா இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிகமான பொது ஜபங்கள், சபைகளில் இருக்கக்கூடிய பொது ஜபங்கள் மனுஷருடைய புகழை பெறும்படியாக அவர்கள் எவ்வளவு அழகாக ஜபிக்கிறார்கள் என்பதை மனுஷர் காண வேண்டும் என்பதாக ஜபிக்கிறார்கள். இது முற்றிலுமாக தேவனுடைய உபதேசத்துக்கு விரோதமாக இருக்கிறது. இதனுடைய காரணம் என்னவென்றால், அவர்கள் எல்லாம் இயேசு கற்பித்த அனைத்தும் அவர்களுக்கு போதிக்கப்படவில்லை. ஆகவே இந்த காரியத்திலிருந்து எப்படி நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள முடியும்? நம்மை நாமே நியாயந்திருத்திக்க வேண்டும். ஒவ்வொரு முறை நாம் ஜபிக்கும் பொழுதும், நான் ஒரு கிறிஸ்தவனாக முதல் தடவை இப்படி ஜபிக்கும் பொழுது, நாம் மனுஷரிடத்திலிருந்து கனத்தை நான் எதிர்பார்த்தேன் என்ற இதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே நான் அப்படி ஜபித்திருக்க கூடாது என்று நான் அறிக்கை செய்வேன். அடுத்த முறை நான் மனுஷருடைய கணத்தை தேடும் பொழுது திரும்பமாக நான் ஆண்டவரிடத்தில் சென்று அறிக்கை செய்வேன். நேர்மையாக நான் சொல்ல முடியும், நான் அநேக வருடங்களானது அதிலிருந்து என்னை நான் முற்றிலுமாக கழுவிக்கொள்வது. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னுடைய பிதாவினிடத்தில் மாத்திரம் ஜபிக்கிற அந்த நிலைமைக்கு நான் வந்தேன். நீங்களும் உங்களுடைய ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த பகுதியிலே மனுஷருடைய கணத்தை தேடுவது ஜபத்திலே அது பாவம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம், மனுஷருடைய கணத்தை தேடுகள் என்றால் அது செத்த கிரியாகிவிடுகிறது. பழைய உடன்படிக்கையிலே தீய கிரியைகளும் நல்ல கிரியைகளும் மாத்திரம்தான் இருந்தது, அங்கே செத்த கிரியைகள் இல்லை. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே மூன்று விதமான கிரியைகள் இருக்கிறது, தீய கிரியைகள், நல்ல கிரியைகள். அவர்கள் இரண்டுக்கும் இடையிலே ஒன்று செத்த கிரியை. எபிரேயர் 6:1 நாம் வாசிக்கிறோம், செத்த கிரியைகள். எபிரேயர் 9:14 கிறிஸ்து நம்மை செத்த கிரியிலிருந்து சுத்திகரிக்கிறார் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கிறது, கழுவுகிறது என்று சொல்கிறோம். அதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் செத்த கிரியைகளில் இருந்து கழுவிக்கொள்வது, நாம் அறிக்கை செய்யாத ஒன்றையும் நாம் கழுவிக்கொள்ள முடியாது. நாம் செத்தக்கிரியை செய்வோம் என்றால், செத்தக்கிரியை என்ன? அது ஒரு நல்ல கிரியை, மனுஷரிடத்திலிருந்து கணத்தை தேடுவதற்காக செய்யப்பட்ட நல்ல கிரியை, அதுதான் செத்தக்கிரியை. நான் ஜபிப்பது நல்ல கிரியை, ஆனால் மனுஷருடைய கணத்தை பெற வேண்டும் என்று ஜபித்தேன் என்றால் அது செத்தக்கிரியை. நான் தேவனுடைய வேலைக்கு பணத்தை கொடுக்கிறேன், அது நல்ல கிரியை. ஏழை விசுவாசிகளுக்கு நாம் கொடுப்பது நல்ல கிரியை, ஆனால் மற்றவர்கள் காண வேண்டும் என்று நான் விரும்பி நான் செய்வேன் என்றால் அது செத்தக்கிரியை. தவறான மனப்பான்மையோடு செய்யப்பட்ட எந்த ஒரு நல்ல கிரியையும் அது செத்த கிரியை. தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்று செய்கிற கிரியையும் கூட செத்த கிரியை தான். ஜனங்கள் சொல்கிறார், எங்களுடைய ஊழியத்துக்கு வந்து தசமபாகம் கொடுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறார்கள். அது ஒரு செத்த கிரியை. நீங்கள் தேவனோடு ஒரு வர்த்தகம் செய்ய முடியாது. நாம் தேவனுக்கு அன்பிலானே செய்ய வேண்டும், அவருக்காக நாம் செய்ய வேண்டும். அவரிடத்தில் இந்த ஒரு பலனை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடாது. அதுதான் முதலாவது காரியம். மனுஷரை கவர்ச்சிக்கும்படி ஒரு மாயக்காரரை போல ஜெபிக்காதீர்கள். உங்களுடைய மனப்பான்மையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திற்கு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. நாம் பொதுவிலே ஜெபிக்கும் பொழுதும் கூட நாம் அந்தரங்கமாய் ஜெபிக்க முடியும். நம்முடைய மனதின் கதவை மூடிக்கொள்ள முடியும். 100 பேர் இருக்கும் பொழுதும் கூட என்னுடைய மனதிலே ஒரு கதவு இருக்கிறது, அதை நான் மூடிக்கொள்ள முடியும். நான் இப்பொழுது சர்வல்ல தேவனுடைய முன்பாக, என்னுடைய பிதாவுக்கு முன்பாக நிற்கிறேன் என்று நான் மனுஷரை நான் பார்க்கவில்லை, தேவனை பார்க்கிறேன் என்று சொல்லி என்னுடைய மனதின் கதவை மூடிக்கொள்ள முடியும். அதனால்தான் நாம் கண்களை மூடிக்கொள்கிறோம். கண்களை திறந்து கொண்டு ஜெபித்தல் தவறில்லை. இயேசு அப்படி ஜெபித்தார். சில சமயங்களிலே நாம் மனுஷரிடத்தில் இந்த கனத்தை நாம் பெற வேண்டாம். நான் கண்ணை மூடுவதற்கான காரணம் நம்முடைய மனதை மூடிக்கொள்வதற்காக, சுற்றிலும் இருக்கிறவர்களிலிருந்து தேவன் மீது கான்சென்ட்ரேட் பண்ணுவதற்காக. பொதுவிலே நாம் ஜெபிக்கும் பொழுது கூட நாம் அப்படி அந்தரங்கமாய் ஜெபிக்க முடியும். அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். நாம் நிச்சயமாக இதை நிச்சயித்துக் கொள்ள முடியும். நாம் தேவனிடத்திலே ஜெபிக்கும் பொழுது நாம் மனுஷரிடத்தில் இந்த கனத்தை பெறவில்லை என்பது இருக்கும் என்றால் நிச்சயமாக தேவன் நம்முடைய பலனளிப்பார். எப்படி ஜெபிக்கக்கூடாது என்று இன்னும் அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அஞ்ஞானிகளைப் போல அலப்பாதீர்கள், வீண் வார்த்தைகளை அலப்பாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நாம் அர்த்தமில்லாமல் சில மதங்கள் சில காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். மந்திரத்தை போல அப்படி ஆவிக்குரிய வார்த்தைகளை எடுத்து திரும்ப திரும்ப சொல்ல முடியும். அல்லேலூயா 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 என்று திரும்ப திரும்ப சொல்ல முடியும். அது கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கு அர்த்தமில்லாமல் போய்கிடுகிறது. அது ஒரு சடங்காச்சாரமாகிவிடுகிறது. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பது அர்த்தமில்லாமல் சில சமயம் போய்விடுகிறது. நீங்கள் அர்த்தமில்லாமல் திரும்பி திரும்பி சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா என்ற வார்த்தை வெளிப்படுத்தல் 19 வசனத்திலே அதிகாரத்திலே சொல்லப்படும் போது அல்லேலூயா, இதற்காக தேவனுக்கு அல்லேலூயா, இதற்காக தேவனுக்கு அல்லேலூயா என்று ஒரு காரணத்தோடு அல்லேலூயா சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தமில்லாமல் சொல்லுகிறதில்லை. நாம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆனால் அது அர்த்தமில்லாமல் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லுவதா இருந்தால் அது வீண். தேவனுக்கு முன்பாக அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது சில சமயம் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதாக கூட இருக்கும். ஏனென்றால் அல்லேலூயா என்ற வார்த்தையினுடைய கடைசி பகுதி யா, அது யெகோவா என்ற தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பெயருக்கு சுருக்கமாயிருக்கிறது. யூதர்கள் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கக்கூடாது என்பதற்காக யெகோவா என்ற வார்த்தை கூட சொல்ல மாட்டார்கள். அல்லேலூயா என்ற வார்த்தை அர்த்தமில்லாமல் சொல்லும் பொழுது அது தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதாக இருக்கும். நான் அல்லேலூயா என்று சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறேன், ஆனால் அதை அர்த்தத்தோடு நான் சொல்லுகிறேன். தேவன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்வதற்கெல்லாம் எதிரானவர் அல்ல. ஆனால் அதை அர்த்தமில்லாமல் நாம் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு சிறு கட்டளையை சீரியஸா எடுத்துக்கொள்ளவில்லையே. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப அர்த்தமில்லாமல் சொல்லுவார்கள். இதே விதமாகத்தான் நாம் பாடுகிற அநேக பாடல்கள், ஒரு சில சமயத்தில் நன்றாக உங்களுக்கு தெரிந்த பாடல் இருக்கலாம். ஒரு 500 துறை நீங்கள் பாடியிருப்பீர்கள். அந்த ராகம் உங்களுக்கு பிடித்திருக்கிறது. உங்களை கவனித்து பாருங்கள். அடுத்த தடவை நீங்கள் சபையில் அந்த பாடலை பாடும் பொழுது முடிவிலே நீங்கள் என்ன பாடினீர்கள் என்பதை கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு சராசரி கிறிஸ்தவர், மறுபடி பிறந்த கிறிஸ்தவர் சபைக்கு போகிறவர்கள் கேட்டு பாருங்கள். சபை முடிவிலே நீங்கள் என்ன பாடினீர்கள், தேவனிடத்தில் இந்த பாட்டின் மூலமாக என்ன சொன்னீர்கள் என்று கேட்டு பாருங்கள். அவர் தலையை சொறிந்து கொண்டு என்ன சொன்னேன் என்று தெரியவில்லை, எனக்கு ஞாபகம் கூட இல்லை என்று சொல்லுவார். ஏனென்றால் அந்த பாடல் நமக்கு மனப்படமாக இருக்கிறது. எவ்வளவு நேரங்கள் நாம் பாடியிருக்கிறோம், ராகம் பிடித்திருக்கிறது. அதனாலே அர்த்தமில்லாமல் நாம் பாடிவிடுகிறோம். அர்த்தமில்லாமல் அலப்புவது தேவனை நாம் தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். நாம் சொல்லுகிறதை நாம் அர்த்தத்தோடு சொல்ல வேண்டும். ஒரு அதிபரிடத்திலேயோ பிரதமரிடத்திலோ சென்று நாம் அர்த்தமில்லாமல் வார்த்தைகளை நாம் சொல்ல மாட்டோமே. ஆனால் சர்வவல்லமையில தேவனிடத்தில் செல்லும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும், அவருக்கு நாம் பயப்பட வேண்டும், அலப்பக்கூடாது. இன்னொரு காரியம், அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். ஜபத்திலே அதிக நேரம் ஜபித்தால் என்னுடைய ஜபத்தை நிச்சயமாக கேட்பார் என்று நினைக்கிறார்கள். நான் 3 மணி நேரம் ஜபித்தேன், நிச்சயமாக தேவன் எனக்கு செய்து கொடுப்பார். அதெல்லாம் புத்திக்கு ஒவ்வாதது. கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் அதிக நேரம் ஜபித்தால் அவர்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அது உண்மை அல்ல. கர்மேல் மலையிலே பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் மணிக்கணக்காக ஜபித்தார்கள், ஒன்றுமே நடைபெறவில்லை. எலியா எழுந்து 1/2 நிமிஷம் ஜபம் பண்ணினார், அக்கினி விழுந்தது. நீண்ட ஜபம் காரியம் அல்ல, அது தேவனை கேட்க வைக்காது. அநேக ஜனங்கள், நான் முழு இரவு ஜபித்தேன், தேவன் நிச்சயமாக என் ஜபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். யார் சொன்னது? விசுவாசம் தான் ஜபத்தை கேட்க வைக்கிறது. விசுவாசத்தோடு பாவம் இல்லாத இருதயம், உங்களுடைய இருதயம் பாவத்தை விட்டு விலகியிருந்தால், சங்கீதம் 66:18 சொல்லுகிறது, என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்த என்னால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். நீங்கள் எவ்வளவு அருமையான ஜபம் செய்தாலும் உங்களுடைய இருதயத்திலே பாவம், தீர்க்கப்படாத பாவம், அறிக்கை செய்யப்படாத பாவம் இருக்கும் என்றால், இயேசு சொன்னார், உன் சகோதரனுக்கு உன்னிடத்தில் குறைவு, உன்னிடத்தில் உனக்கு சகோதரன் குறைவு என்றால், நீ ஜபம் பண்ண வரும்போது அவர் உன்னுடைய ஜபத்தை கேட்க மாட்டார், முதலாவது உன் சகோதரத்தில் சென்று அந்த காரியத்தை சரிசெய். அதற்கு பிறகு தேவனுக்கும் உனக்கும் உள்ள பாவத்தை சரி செய்ய வேண்டும், மனுஷருக்கும் உனக்கும் உள்ள பாவத்தை சரி செய்ய வேண்டும். அப்பொழுது 1 நிமிஷம் நீங்கள் ஜபம் பண்ணுகிறதோ, 10 மணி நேரம் ஜபம் பண்ணுறது, அது காரியம் அல்ல. உங்களுக்கு 2வது விசுவாசம் வேண்டும். உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் விசுவாசியாதபடினாலே உங்களுக்கு கிடைக்கப்பெறாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நான் அதிக நேரம் ஜபித்தால் தேவன் ஜபித்துவிட்டு கொடுப்பார் என்று விசுவாசிக்க விட்டால் நமக்கு அது ஒன்றும் கிடைக்காது. நாம் ஆமேன் என்று சொல்லுவதற்கான காரணம் என்ன? ஜபம் முடிந்துவிட்டது என்பதற்கான அறிகுறி அல்ல. அதனுடைய பொருள், நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்பொழுது ஜபித்த காரியங்களை நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். அதனுடைய எபிரேய வார்த்தை ஆமென் என்ற எபிரேய வார்த்தை மொழிபெயர்த்தால் அது அப்படியே ஆகட்டும், ஆகக்கடவது அப்படியாகும். நான் தேவனிடத்திலே சொல்கிறேன், தேவனிடத்திலே நான் ஜபிக்கிறேன், இயேசு நாமத்தினால் ஜபிக்கிறேன், அது நடைபெறும். நான் அதை விசுவாசத்தினாலே கேட்கிறேன், உம்முடைய சித்தத்தைப்படி நான் கேட்டிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன், அது நான் விசுவாசிக்கிறேன். சில சமயங்களிலே தேவனுடைய சத்தம் என்னவென்று நமக்கு தெரியாது. அப்பொழுது ஆண்டவரே, என்னுடைய சத்தம் அல்ல உம்முடைய சத்தம் என்று நாம் சொல்கிறோம். ஒரு சிறு பிள்ளை எப்படி தன்னுடைய அப்பாவிடத்திலே போய் எதை வேண்டுமானாலும் கேட்கிறதோ அப்படி கேட்கலாம். ஒரு மெய்யான ஏரோப்ளேனையோ ஒரு யானையோ ஒரு பிள்ளை போய் கேட்கலாம். அதே போல நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் போய் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். ஆனால் அந்த ஜபத்தை முடிக்கும் பொழுது இந்த ஒரு வாக்கியத்தோடு நான் முடிக்க வேண்டும், ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம், நான் உம்மை நான் நம்புகிறேன், எனக்கென்று நீங்கள் சரியானதை தெரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்வது. அது ஒரு அற்புதமான வழி. தேவன் எனக்கென்று தெரிந்து கொள்ள வேண்டும், நான் அப்படி நாம் ஜபிக்கும் பொழுது அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜபிக்கிறோம். நாம் விசுவாசத்தோடு வர வேண்டும். அநேக ஜபங்களிலே ஒரு விசுவாசம் இல்லாமல் வருகிறது போல வரக்கூடாது. அவர்கள் ஜபிக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள், அவர்களிடம் போய் ஜபித்தீர்களே உங்களுக்கு கிடைக்குமா என்று கேட்டால், எனக்கு தெரியாது, ஒரு வேளையாண்டவர் கேட்பார் என்று சொல்வது போல, இது ஏதோ விக்கிரகத்தில் ஜபிக்கிறவர்களிடத்தில் கேட்குவது போல, அந்த விக்கிரகத்தில் ஜபித்தீர்களே அந்த விக்கிரகம் உங்களுடைய ஜபத்தை கேட்டதா என்று சொன்னால் அவர் சொல்வார், எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். அப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஜபித்து விட்டு அவர்களிடத்தில் கேட்டால், எனக்கு தெரியாது ஆண்டவருடைய ஜபத்தை கேட்டாரா இல்லையா என்று தெரியாது என்று சொல்கிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் அஞ்ஞானிகளைப் போல நாம் ஜபிக்கக்கூடாது. நாம் தேவனுக்கு நம்முடைய தேவைகளை ஏதோ நாம் அவருக்கு அறிக்கை சொல்லி தெரிய வைக்கவே தேவையில்லை. அப்படி என்றால் நாம் ஏன் நாம் ஜபிக்க எப்படி ஆண்டவர் சொல்கிறார்? நாம் அவரோடு ஜபம் பதில் வரும்பொழுது, நான் தேவனோடு கைகோர்த்து இந்த ஜபத்தில் நான் ஜபித்தேன், அவர் எனக்கு பதில் கொடுத்தார் என்ற உணர்வை பெறும்படியாக, பரலோக பிதா நமக்கு கொடுக்கிறார் என்பதை, இந்த சந்தோஷத்தை பெறுவதற்காக தான் ஜபிக்க சொல்கிறார். ஆகவே இந்த கொடுக்கிற ஜபிக்கிற விஷயத்திலே தேவன் ஆண்டவர் மிக தெளிவாக மனுஷருடைய குணத்தை பெறக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் ஜபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது எங்களை சரியான பாதையில் நடத்துகிறது. ஆண்டவரே, பிதாவை நீர்தான் வெளிப்படுத்தினீர். நாங்கள் அப்படியே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.